அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நேர்களே, நமது பண்பலையில் வாரம் தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் பகுதி 71 சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தாவரவியல் துறையின் துறை தலைவர் டாக்டர் எம் வைரமுத்து அவர்கள் சதுப்புநில காடுகளின் பல்லுயிர் பெருக்கம் குறித்து நமக்கு பல தகவல்களை கூறுவதற்காக தற்போது நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வாங்க, நேர்களை நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறலாம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வனமும் வாழ்வியலும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் சதுப்பு நிலக்காடுகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். என்னுடைய நேம் முனைவர் எம் வைரமுத்து. நான் பணிபுரியக்கூடிய கல்லூரி வந்து சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அங்க தாவரவியல் துறையில் துறை தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது சதுப்பு நிலக்காடுகள், அதன் முக்கியத்துவம் பற்றி. சதுப்பு நிலம் என்பது கடல் மட்டத்தை விட குறைவான ஆழம் கொண்ட நீர்நிலை. அதில் உள்ள நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் மண்ணடிப்பை தடுக்கவும் புயல் சூறாவளி போன்ற இயற்கை சீற்றங்களை மட்டுப்படுத்தவும் சதுப்பு நிலங்களின் பங்கு ரொம்ப முக்கியமானது. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு பெரிதும் துணை புரிகிறது. கடலுக்கும் நிலத்துக்கும் இடைப்பட்ட களிமண் நிறைந்த வெப்பமண்டல மற்றும் மிதவெப்ப மண்டல கடலோர பகுதிகளின் உப்பு நீரில் வளர்வதுதான் சதுப்பு நிலக்காடுகள். இதை அலையாத்தி காடுகள் என்றும் நாம் அழைக்கிறோம். பூமியின் மொத்த பரப்பளவில் 6% சதுப்பு நிலங்களாக இருக்கிறது. இன்று உலகில் 2000 மேற்பட்ட இடங்கள் சதுப்பு நிலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்த நிலப்பரப்பில் 20 ஹெக்டேர் சதுப்பு நிலங்கள் உலகளவில் ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் அமேசியானை ஒட்டிய பிரேசில் பகுதிகளிலும் 1112 சதுப்பு நில பகுதிகள் காணப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை 27403 சதுப்பு நிலங்கள் உள்ளன. இந்நிலங்கள் பூமியில் வாழும் பல்வேறு உயிரினங்களை பாதுகாத்து வைத்துள்ளதால் இவற்றை நகரங்களின் நுரையீரல்கள் என்று நாம் அழைக்கிறோம். சதுப்பு நிலங்களின் மேலாண்மையை சிறப்பாக பேணும் பகுதிகளுக்கு ராம்சர் சர்வதேச அங்கீகாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இது எதனால கொடுக்குறாங்கன்னா, சதுப்பு நிலங்களை பாதுகாத்து நிலங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கும், புவி வெப்பமயமாகி வருகிறது, அந்த சூழ்நிலையில உலக அளவில் சதுப்பு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய வருது. அந்த பிரச்சனைகளை விவாதித்து தீர்வு காண்பதற்கும் இந்த ராம்சர் பிரகடனம் பயன்படுகிறது. இது 1971 ஈரான் நாட்டில் ராம்சர் என்ற இடத்தில் ஒரு உடன்படிக்கை கையொப்பமானது. அதை வைத்து ராம்சர் பிரகடனம் என்று அழைக்கிறோம். இந்தியாவை பொறுத்த மட்டுக்கு பார்த்தீங்கன்னா, 11 சதுப்பு நில காடுகளுக்கு வந்து ராம்சர் சாசன அங்கீகாரம் வந்து கிடைத்துள்ளது. இது வந்து நம்ம 75வது சுதந்திர தினம் கொண்டாடும் போது நம்மோட நாட்டில் 75 அந்த சதுப்பு நில காடுகளின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது. இது மிகவும் பெருமை அளிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து தெரிவித்துள்ளது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்தியாவில் அலையாத்தி காடுகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். இந்தியால அலையாத்தி காடுகள்ல 29 குடும்பங்களை சேர்ந்த 41 பேரினங்கள் மற்றும் 59 சிற்றினங்கள் உள்ளன. இவற்றில் வந்து 25 பேரினங்களை சேர்ந்த 34 சிற்றினங்கள் மேற்கு கடற்கரையிலும், 32 பேரினங்களை சேர்ந்த 42 சிற்றினங்கள் கிழக்கு கரையிலும் உள்ளன. அலையாத்தி தாவரங்கள்ல வேர் தக அமைப்புகள் நிறைய இருக்குது. அப்படின்னா தான் அந்த சதுப்பு நிலத்துல வந்து அவைகளால வாழ முடியும். அதுல என்னென்ன வேர்கள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இருக்க வேர்களை விட முட்டு வேர்கள், ஸ்டில்ட் வேர்கள், நிமட்டோஃபோர், முழங்கால் வேர்கள், பரவு வேர்கள் மற்றும் பட்ரஸ் வேர்கள் என பல வகையான வேர் அமைப்புகள் தாவரங்கள் வந்து அந்த சதுப்பு நிலத்துல இருப்பதற்கு சப்போர்ட் பண்றது. அதே நேரத்துல இந்த வேர்கள் வந்து உப்பை தவிர்க்குது. அந்த மண்ணில் உப்பு அதிகமா இருக்கும், அதை தவிர்ப்பதற்கும் பிராணவாயுவையும் வழங்குது. இந்த மண்ணரிப்பை தடுப்பதில் அலையாத்தி காடுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அலையாத்தி காடுகள் பல்வேறு வகையான வேர்களை கொண்டிருக்குன்னு நம்ம பார்த்தோம். அவ வந்து பாத்தீங்கன்னா மண்ணை பிணைத்து வைத்திருப்பதால் அந்த மண்ணரிப்பை அது தடுக்கிறது. ஏன்னா வேர்கள் வந்து மண்ணை பிணைத்திருப்பதால் நல்ல ஊடுருவி மண் துகள்களுடன் இறுக்கமாக இணைந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வந்து மண்ணரிப்பு வந்து தடுக்கப்படுகிறது. இதுல இருக்கக்கூடிய தாவரங்கள்னு பாத்தீங்கன்னா, அவிசீனியா, கிரெடிரியா, ரைசோபோரா போன்ற தாவரங்கள் வந்து அதிகமாக வளர்கிறது. இதுல உள்ள இலைகள்ல சில தக அமைப்புகள் இருக்கு. சதுப்பு நிலத்துல வாழ்வதற்கு ஏற்ற தக அமைப்புகள் காணப்படுது. அந்த உப்பை வெளியேற்றுறதுக்கு இலைகள்ல உப்பு சுழப்பிகள் காணப்படும். இது வந்து நீர் இழப்பை தவிர்க்க இலைகளின் கீழ்பரப்புல ரோமங்கள் காணப்படும். அந்த ரோமங்கள் இருப்பதனால நீராவி போக்கு வந்து அது தடுக்குது. இலைகள்ல மெழுகு பூச்சி போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். இதுமே வந்து நீர் ஆவியாதல வந்து தடுக்குது. தாவரங்கள்ல இனப்பெருக்க தக அமைப்புகள்னு ஒன்று இருக்குது. இங்க நம்ம நார்மலா வந்து விதைகள் வந்து உருவாகும். ஆனா இங்க உள்ள சதுப்பு நில தாவரங்கள்ல வந்து விதைகள் தாய் தாவரத்துல இருக்கும் போதே முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி முளைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா விவிபேரஸ் அப்படின்னு சொல்லுவோம். விவிபேரஸ்ங்கிறது ஒரு கண்டிஷன். அப்ப தாய் தாவரத்திலே இந்த விதைகள் வந்து என்ன செய்யுது, முளைக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு முளைச்ச சின்ன செடியாவே தாய் மரத்துல இருந்து கீழே விழும். அது அப்படியே அலையடிச்சு அந்த தாவரங்கள் எந்த இடத்துல போய் ஒதுங்குதோ கரையோரங்கள்ல, அங்க வந்து புதிய தாவரமாக வந்து வளரும். இந்த மாதிரி வந்து தக அமைப்புகள் வந்து சதுப்பு நில காடுகள்ல இருக்குது. இலைகள்லயும் சில தக அமைப்புகள் இருக்குது, வேர்களும் நிறைய மாறுபாடு அடைஞ்சிருக்கு. அடுத்து வந்து அலையாத்தி காடுகள் பல்லுயிர் பெருக்கத்தை வந்து தக்க வைத்துள்ளது. நிறைய விலங்குகள் மற்றும் தாவர இனங்கள் அதுல இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சுனாமி, வெள்ளம், மண்ணரிப்பு இந்த மாதிரி பேரிடர் பாதுகாப்புல இது வந்து முக்கிய பங்கு வகிக்குது. மாசு கட்டுப்பாடு அதை தடுக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா கலாச்சார மதிப்புகள், இதுல இருந்து நிறைய விறகு வந்து அங்க உள்ள மீனவர்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்து அலையாத்தி காடுகளால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். அதுபோக அந்த ஏரியாவை வந்து இயற்கை சுற்றுலாவா வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். வனவளங்கள் சரணாலயமா பயன்படுத்துறாங்க. அங்க வந்து நிறைய மீன்கள் வளர்றதுனால மீன் வளம் வந்து பெருகும். மழைநீர் இருக்கிறதுனால அதை வந்து குடிநீரா வந்து நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கலாம். கார்பன் சேமிப்பு வந்து அதுல இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த அலையாத்தி காடுகளால நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்குது. இந்தியாவை பொறுத்த மட்டுக்கு 11 சதுப்பு நில காடுகள் இருக்குன்னு நம்ம சொன்னோம். அது ராம்சர் சாசன அங்கீகாரம் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாடை பொறுத்த மட்டுக்கு 4 சதுப்பு நில காடுகள் இடம்பெற்றிருக்கு இந்த ராம்சர் அங்கீகாரத்துல. அதுவும் பர்டிகுலரா ராமநாதபுரம் மாவட்டத்துல 2 இடங்கள், சித்திரங்குடி பறவைகள் சரணாலயமும் கஞ்சிரான் குளம் பறவைகள் சரணாலயமும், கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரா அருகே இருக்கக்கூடிய தேரூர் பறவைகள் சரணாலயம், பிற திருவாரூர் மாவட்டம் வடுவூர் பறவைகள் சரணாலயம், இந்த மாதிரி சரணாலயங்கள்லாம் ராம்சர் அங்கீகாரம் வந்து இதுல கிடைச்சிருக்கு. அதுபோக வந்து கூத்தங்குளம் பறவைகள் காப்பகம், ராமநாதபுரத்தில் உள்ள மன்னார் வளைகுடாவில் உள்ள கடல்சார் உயிர் கோளக காப்பகம், ஈரோடு மாவட்டம் வெள்ளோட் பறவைகள் சரணாலயம், சென்னையை பொறுத்த மட்டுக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், செங்கல்பட்டுல உள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், சிதம்பரத்தில் உள்ள பிச்சாவரம் சதுப்பு நிலம், இது எல்லாமே வந்து சதுப்பு நில காடுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. இந்தியாவை பொறுத்த மட்டுக்கு சுந்தரவன அலையாத்தி காடுகள், இது வந்து 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இதுல சுமார் 4,260 சதுர கிலோமீட்டர் வந்து மேற்கு வங்கம் இந்தியால இருக்குது, மற்றவை வந்து வங்கதேசத்துல இருக்குது. இந்த சுந்தரவன அலையாத்தி காடுங்கிறது வந்து வங்கதேசத்திலையும் இந்தியாலையும் வந்து பரவி உள்ளது. அதாவது மேற்கு வங்கத்திலையும் வங்காளதேசத்திலையும் இருக்குது. இதுல நிறைய தாவரங்கள் இருக்குது, கெரிடியரா, எக்ஸோகேரியா, இந்த மாதிரி நிறைய தாவரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 290 பறவை இனங்கள், 120 மீன் இனங்கள், 42 வகையான பாலூட்டிகள், 35 வகையான ஊர்வன விலங்கினங்கள் இதுல இருக்குது. இந்த சுந்தரவனத்துல உள்ள அலையாதி தாவரங்கள்ல முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா அவிசினியா அவிசினாலிஸ், அவிசினியா மெரைனா இந்த மாதிரி தாவரங்கள். அடுத்து இந்தியாவில் முக்கியமான சதுப்பு நில காடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா பித்தர்கனிகா அலையாத்தி காடு, இது வந்து ஒடிசா மாநிலத்துல பித்தர்கனிகா வனவிலங்கு சரணாலயமா இருக்குது. இது வைதராணி நதி கழிமுகங்கள்ல கிட்டத்தட்ட சுமார் 672 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவி உள்ளது. இந்த பித்தர்கனிகா வனவிலங்கு சரணாலயத்தின் மையப்பகுதி வந்து 145 சதுர கிலோமீட்டர். இதுல தேசிய வனவிலங்குகள் பூங்காவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அவிசீனியா, புருகைரா, கெல்டியரா போன்ற தாவரங்களும், ரைசாபோரா போன்ற சிற்றினங்களும் காணப்படுகிறது. இது வந்து ராம்சர் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நம்ம ஏற்கனவே ராம்சர் தலம்னா என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த ராம்சர்ங்கிற ஒரு இடத்துல ஒரு பிரகடனம் வந்து கையெழுத்தாச்சு, அதை வச்சு இதை வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்து பித்தர்கனிகால இருக்கக்கூடிய தாவரங்கள் கிட்டத்தட்ட 31 வகையான சிற்றினங்கள் காணப்படுது. அடுத்து இந்தியாவில் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி அலையாத்தி காடுகள், இது வந்து ஆந்திர பிரதேசத்தோட கிழக்கு பகுதியில் கோதாவரி மாவட்டத்தில் இருக்குது. இந்த சதுப்பு நிலத்தின் பரப்பளவுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 33,263 ஹெக்டேர் ஆகும். குண்டூர் மாவட்டம் மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்களில் வந்து இது பரவி இருக்குது. இதில் வந்து அவிசீனியா, ரைசோபோரா, எக்ஸோகெரியா இந்த மாதிரி தாவரங்கள் கிட்டத்தட்ட 17 வகையான தாவரங்கள் காணப்படுது. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பிச்சாவரம் அலையாத்தி காடு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் இருக்குது. காவிரி டெல்டா பகுதி வெள்ளாறு மற்றும் கொள்ளிடம் கழிமுகங்களுக்கு இடையே அமைந்திருக்குது. இதோட சதுப்பு நிலம் கிட்டத்தட்ட 1400 ஹெக்டேர் பரப்பளவுல இருக்குது. இந்த அலையாத்தி காடுகளின் பரப்பளவு வந்து 700 ஹெக்டேர் ஆகும். இந்த அலையாத்தி காட்டில் வந்து 12 வகையான தாவர சிற்றினங்கள் இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா அக்காந்தஸ், ஏசிரஸ், அவிசீனியா, எக்ஸோகெரியா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12 வகையான சிற்றினங்கள் தாவரங்கள் வந்து இதுல இருக்குது. அந்தமான் நிக்கோபர் தீவில் இருக்கக்கூடிய அலையாத்தி காடுகள் இது எல்லாமே இந்தியாவில தான் இருக்குது. அந்தமான் நிக்கோபர் தீவில் வந்து கிட்டத்தட்ட 615 சதுர கிலோமீட்டர்ல இந்த அலையாத்தி காடுகள் இருக்கு, சதுப்பு நிலக்காடுகள். இதுல வந்து 34 வகையான தாவர இனங்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. அதுல முக்கியமான தாவரங்கள்னு பார்த்தோம்னா அவிசீனியா மெரைனா, அவிசீனியா அவிசினாலிஸ், இந்த மாதிரி தாவர இனங்கள் வந்து அதுல காணப்படுது. அலையாத்தி தாவரங்களோட முக்கியமான மருத்துவ பயன்கள், நம்ம இந்த அலையாத்தி தாவரங்கள் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவிசினி ஆல்பால இருந்து எடுக்கக்கூடிய மருந்துனால தோல் நோய்கள், கட்டிகள் மற்றும் புண்களை வந்து குணப்படுத்துது. அவிசீனியா மெரைனா மற்றும் சீரியா ஸ்டெகாண்ட்ராங்கிற ஒரு தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மருந்து வந்து புண்களை குணப்படுத்துகிறது. அடுத்து மஞ்சள் காமாலையை குணப்படுத்த மருந்து வந்து அவிசீனியா அவிசினாலிஸ் மற்றும் புருகைரா தாவரத்திலிருந்து எடுக்கிறாங்க. கண் நோய்களுக்கு மருந்து வந்து புருகைரா ஜிம்னோரைசாங்கிற ஒரு தாவரத்திலிருந்து, சதுப்பு நில தாவரத்திலிருந்து எடுக்கிறாங்க. அடுத்து நைபா பிரிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு தாவரத்திலிருந்து ஆஸ்துமா மற்றும் நீரிழிவு நோய்க்கு வந்து மருந்து தயாரிக்கிறாங்க. யானைக்கால் நோய் அது ஒரு முக்கியமான நோய், ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த இதுக்கு மருந்து வந்து ரைசோபோரா மியூக்ரனேட்டா அப்படிங்கிற தாவரத்திலேருந்து எடுக்கிறாங்க. காலரா, காய்ச்சல் மற்றும் மலேரியாவுக்கு மருந்து வந்து சைலோகார்பஸ் கிரானேட்டம் என்ற சதுப்பு நில காட்டில் உள்ள தாவரத்திலேருந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி முக்கியமான மருத்துவ பயன் உள்ள தாவரங்கள் இந்த சதுப்பு நிலக்காடுகளில் காணப்படுது. அடுத்து தாவரங்கள் மட்டும் இல்லாம இந்த அலையாத்தி காடுகள்ல நிறைய விலங்குகளும் காணப்படுது. பறவைகள், பூச்சிகள், ஊர்வன அதாவது பாம்பு போன்ற உயிரினங்களுக்கு வந்து இது புகலிடம் அளிக்குது. நீர் நாய்கள், மீன்பிடி பூனைகள், குரங்குகள், உப்பு நீர் முதலை, புள்ளநரி, புள்ளிமான் போன்ற நிறைய வன விலங்குகளும் இந்த சதுப்பு நில காடுகள்ல காணப்படுது. நம்ம முதலையே பார்த்தோம் சுந்தரவன காடுன்னு, அங்க ஒரு முக்கியமா இருக்கக்கூடியது வந்து வங்க புலின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அது மேற்கு வங்கத்துல இருக்கு, அது வந்து அழிய நிலையில உள்ளது. அந்த வங்க புலி அதோட சுவாலஜிக்கல் நேம் வந்து பாந்தராங்கிறது, அது வந்து அழிய நிலையில இருக்குது. இது வந்து இந்தியா பங்களாதேஷ் எல்லையில இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 2020-21 கணக்கெடுப்பின்படி 96 வங்காள புலிகள் வந்து இருக்குது. அடுத்து வந்து அலையாத்தி காடுகள்ல வந்து மீன்பிடி பூனைகள், இதுமே வந்து அழிய நிலையில இருக்கக்கூடிய பூனைகள், உலக அளவுல வந்து அழிய நிலையில இருக்குது. இது அலையாத்தி காடுகளில் வந்து அதிகமாக காணப்படுகிறது. பர்டிகுலராக வந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஆற்றங்கரையோரம் அதிகமாக காணப்படுது. கிட்டத்தட்ட இதில் 115 மீன்பிடி பூனைகள் இருக்குது அலையாத்தி காடுகளில். அடுத்து மட்ஸ்கிப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு மீனினம் இந்த அலையாத்தி காடுகளில் அதிகமாக காணப்படுது. இதுவுமே வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விலங்கினங்கள் வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்குது. அந்த மாதிரி விலங்கினங்களுக்கு எல்லாமே இந்த அலையாத்தி காடுகள் வந்து புகலிடமாக இருக்குது. யுகா வகை நண்டுகள் இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட காற்றோட்டத்தை மேம்படுத்தி ஊட்டச்சத்துக்கு மறுசுழற்சியை வந்து ஊக்குவிக்கிறது. இதுவும் அலையாத்தி காடுகளில் அதிகமாக காணப்படுது. அலையாத்தி காடுகளில் ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும், அந்த ஆக்சிஜன் அளவை வந்து இது அதிகரிக்குது. அதே மாதிரி ஹாக்ஸ்பில் ஆமைகள் இந்த அலையாத்தி காடுகளில் அதிகமாக இருந்தது, இப்போ வந்து அது அழிந்து கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட வந்து 3 தலைமுறையாக இருந்ததில் 80% இழப்புகள் வந்து இந்த ஆமைகளில் ஏற்பட்டிருக்குன்னு கணக்குகள் சொல்லுது. இதுக்கு காரணம் வந்து வேட்டையாடுதல், சில நேரங்களில் மீனவர்கள் வலையில் அது சிக்கிறது, வாழ்விட இழப்பு, இதெல்லாம் வந்து அது அழிகிறதுக்கு வந்து காரணமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா அலையாத்தி காடுகளில் நிறைய பாம்பு இனங்கள் வந்து காணப்படுது. சிலது வந்து அதில் நச்சுத்தன்மை வாய்ந்தவையாக இருக்குது, சிலது வந்து மாமிச உண்ணிகளாக இருக்குது. பறவைகள் மற்றும் சிறிய பாலூட்டிகளை உணவாக உட்கொள்வதில் இந்த பாம்புகள் அதிகமாக அலையாத்தி காடுகளில் காணப்படுது. அதாவது முக்கியமாக மாங்க்ரோ பிட் பைப்பர் பாம்பு, சீரல் பாம்பு அப்படிங்கிறது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அழிய நிலையில் இருக்கக்கூடியது வந்து நாசாலிஸுங்கிற ஒரு குரங்கு வகை. இதுவுமே வந்து சதுப்பு நிலக்காடுகளில் காணப்படக்கூடிய ஒரு குரங்கு வகை. இதுவும் அழிய நிலையில் உள்ளது. பெரும்பாலும் இந்த குரங்குகள் புருனே, இந்தோனேசியா, இந்தியா மற்றும் மலேசியாவில் வந்து அதிகமாக காணப்படுது. இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துக்கிட்டு வருது. காரணம் அதோட வாழ்விட இழப்பு, அதுதான் மெயினாக அதுக்கு காரணம். அடுத்து உப்பு நீர் முதலை, இதுவுமே வந்து சதுப்பு நிலக்காடுகளில் அதிகமாக வாழக்கூடியது. இதுவும் அழிய நிலையில் உள்ளது. கிட்டத்தட்ட பித்தக்கரணிக்கையால் 2022 கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா 1784 முதலைகள் இருந்தது. இப்ப சட்டவிரோத வேட்டை, வாழ்விட இழப்பு, சுற்றுச்சூழல் மாசுபாடுனால வந்து கிட்டத்தட்ட இவைகளும் அழிந்து கொண்டு வருகிறது. மாங்க்ரோவ் குதிரை குளம்பு நண்டுன்னு சொல்லி ஒரு இனம் இருக்குது, இதுமே அழியும் வகையில இருக்குது. நிறைய விலங்கினங்கள் சதுப்பு நிலக்காடுகள்ல இருக்கிறது வந்து அழிய நிலையில இருக்குது. இந்தியாவை பொறுத்த மட்டுக்கு பாத்தீங்கன்னா வெப்பமண்டல ஏரியா இது. இங்க வந்து கடல் மற்றும் உப்பு நீர் வந்து அதிகமா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த குதிரை குளம்பு நண்டுகள் கடல் உணவு சங்கில வந்து முக்கிய பங்கு வகிக்குது. சரியா, இதோட முட்டைகள் இதெல்லாம் வந்து பறவைகளுக்கு ஊட்டச்சத்து உணவாக வந்து பயன்படுது. சில மருத்துவ தேவைகளுக்காக இதை அதிகமா பயன்படுத்துறதுனால இந்த நண்டுகள் வந்து அழிந்து வரக்கூடிய நிலைமையில இருக்குது. அடுத்து பறவை இனங்கள். நம்ம ஏற்கனவே தாவர இனங்கள் பார்த்தோம், விலங்கினங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து சதுப்பு நிலக்காடுகள்ல இருக்கக்கூடிய பறவை இனங்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா அனஸ்டோமஸ் ஆஸ்கிடன்ஸ்னு ஒரு பறவை, கொக்கு வகையை சார்ந்தது, இதுவுமே அழிய நிலையில இருக்குது. இது பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பளபளப்பா ஒயிட் கலர்ல இருக்கும், கருப்பு ரெக்கைகள் இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது வெள்ளை நிறம் கொண்ட பறவையாகவும் இருக்கும். இது முக்கியமாக இந்தியா, தென்கிழக்கு ஆசியா நாடுகளில் அதிகமாக காணப்படும் சதுப்பு நிலங்களில். இதுவும் அழிய நிலையில் இருக்குது. அடுத்து முக்கியமான ஒரு பறவை பெலர்கோப்சிஸ் சொல்லக்கூடிய ஒரு பறவை, சரிங்களா, இதுவும் அழிய நிலையில் இருக்குது. இதுவும் வெப்பமண்டலம் மற்றும் துணை வெப்பமண்டல அலையாட்டி காடுகளில் அதிகமாக இருக்கும். இது வங்காள விரிகுடாவின் வடக்கு மற்றும் கிழக்கு கடற்கரையோர பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. பங்களாதேஷ், இந்தியா, மலேசியா போன்றவைகளில் அலையாத்தி காடுகளின் அழிவு தான் இந்த பறவைகள் அழிவதற்கும் காரணமாக இருக்குது. அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா லெப்டோடிலோஸ்ங்கிற ஒரு பறவை, கொக்கு மாதிரி இருக்கும், இதுவும் அழிய நிலையில் இருக்குது. இதுவும் அலையாத்தி காடுகளை சார்ந்து வாழக்கூடிய ஒரு பறவை, தென்கிழக்கு ஆசியா வழியாக இங்கே வருது. வேட்டையாடுதல் மற்றும் வாழ்விடங்களை அழித்தல் மூலமாக இந்த பறவை இனங்கள் அழிந்து கொண்டு வருகிறது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா பெலிக்கன், இந்த பறவையும் கொக்கு வகையை சார்ந்தது தான், இதுவும் அழிய நிலையில் உள்ளது. இந்தியா, இலங்கை மற்றும் கம்போடியாவில் மட்டுமே இது இனப்பெருக்கம் செய்யும். நன்னீர் ஏரிகள் மற்றும் சதுப்பு நிலக்காடுகளில் அதிகமாக வாழக்கூடியது, இதுவுமே வந்து அழியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பறவை இனங்கள், விலங்கினங்கள் மற்றும் தாவர இனங்கள் வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்கு. காரணம் இந்த சதுப்பு நிலக்காடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது. அதனால அலையாத்தி காடுகளில் முக்கியமாக நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பூச்சி வகைகள். பூச்சி வகைகள் எதுக்கு பயன்படுதுன்னா மகரந்த சேர்க்கைக்கு வந்து பயன்படும். அப்படி மகரந்த சேர்க்கை இருக்கிறதுனால தான் வந்து அலையாத்தி காடுகள் வந்து இன்னமும் லைவாக இருக்குது. இவைகள் மகரந்த சேர்க்கைக்கு வந்து முக்கிய காரணியாக செயல்பட்டு தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு வந்து அதிகமாக உதவுது. தேன் போன்ற உணவு மற்றும் பொருளாதார முக்கியத்துவமும் இந்த பூச்சிகள்னால நிறையா கிடைக்குது நமக்கு. காட்டின் வளத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த பூச்சி இனங்கள் வந்து ரொம்ப முக்கிய வகையில் இருக்குது. அதுபோக சில மீன்கள் அலையாத்தி காடுகளில் அதிகமாக இருக்கக்கூடிய மீன்கள் நம்ம பார்த்தோம்னா லிசா, முகில், லேட்ஸ், சியானா, இந்த மாதிரி அதிக வகையான மீன்கள் வந்து காணப்படுது. முக்கியமாக இறால் வகைகள் பினையஸ், மெட்டா பினையஸ். இந்த சதுப்பு நிலக்காடுகள் மட்டும் இல்லைன்னா நிறைய மீன் இனங்களும் இந்த இறால் இனங்களும் அழிந்துவிடும். அதனாலேயே வந்து நம்ம சதுப்பு நிலக்காடுகளை வந்து பாதுகாக்கணும். நண்டு வகையில் முக்கியமாக பார்த்தோம்னா ஷில்லா செரேட்டாங்கிற ஒரு வகை நண்டு மிக முக்கியமாக காணப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த சதுப்பு நிலக்காடுகள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பறவைகளுக்கு வந்து புகலிடமாக இருக்குது. நம்மளுக்கே தெரியும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம்னு, அந்த மாதிரி சூழ்நிலையில் பறவைகள் வந்து இடம்பெயர்ந்து பருவ காலத்தில் இங்கே வரும், தங்கும் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அடுத்து பழையபடி தன்னோட வாழ்விடங்களுக்கே அது போயிடும். அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து இந்த அலையாத்தி காடுகள் பெரும் உதவிகரமாக உள்ளது. அலையாத்தி காடுகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சுற்றுலாவுக்கு வந்து இந்த அலையாத்தி காடுகள் வந்து பயன்படுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காண்டி வந்து சுற்றுலா போவோம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா பிச்சாவரம், முத்துப்பேட்டை, சுந்தரவன காடுகள் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போகும்போது படகு சவாரி, வெளிநாட்டு பயணிகளும் வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க, அவங்களையும் இந்த சுற்றுலா வந்து ஈர்க்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது பயன்படுது. இது உள்ளூர் மீனவ சமூகத்திற்கு வந்து அதிகமான வாழ்வாதாரத்தை வந்து வழங்குது. அடுத்து பார்த்தோம்னா சுந்தரவனக்காட்டில் தேனீக்களால் உற்பத்தி செய்யக்கூடிய தேன் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. தேன் உற்பத்தி ஹனின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த தேன் உற்பத்தியில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சுந்தரவனக்காட்டிலிருந்து 47,412 கிலோ காட்டு தேன் வந்து கிடைக்கப்பெறுது. அந்த காட்டு தேன் வந்து சுத்தமான தேன், அதன் மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 36 லட்சம் ஆகும். உலக சந்தையில வந்து சுந்தரவனத்திலிருந்து பெறப்படும் தேனின் மதிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இவ்வளவு முக்கியமான அலையாத்தி காடுகள் வந்து அழிந்து கொண்டே வருகிறது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மெயினா பார்த்தோம்னா மனிதனோட இடையூறு, காடு அழிக்கிறது, நில ஆக்கிரமிப்பு பண்றது, அடுத்து மீன் மற்றும் இறால் வளர்ப்பு பண்றது, இந்த மாதிரி காரணங்களால வந்து அலையாத்தி காடுகள் வந்து சேர்ந்து கொண்டு வருது. அடுத்து இயற்கையான காரணங்களும் இருக்கு. காலநிலை மாற்றம், புவி வெப்பமடைதல், இந்த மாதிரி சூழ்நிலையும் வந்து இந்த அலையாத்தி காடுகள் அழிந்து கொள்வதற்கு காரணமா இருக்குது. மண்ணரிப்பு, கடல் மட்டம் உயரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அலையாத்தி காடுகள் வந்து அழிவதற்கு காரணமா இருக்கு. நம்ம மெயினா வந்து கழிவுகளை வந்து நகரங்களில் கொட்டுறது, அதே மாதிரி நெகிழி பயன்பாடு, இது எல்லாமே வந்து அலையாத்தி காடுகள் அழிவதற்கு காரணமாக உள்ளது. சில இடங்கள்ல வந்து அந்த கழிமுக துவாரங்கள்ல வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தொழிற்சாலைகளை அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அமைச்சோம்னா அதுல இருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து அங்க உள்ள தாவரங்களையும் விலங்குகளையும் வந்து பாதிக்குது. நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கும், அதையுமே வந்து நம்ம அகற்றணும். இந்த அலையாத்தி காடுகள்னால மெயினான நன்மை என்னன்னு பார்த்தோம்னா மண்ணரிப்பை தடுக்கும். சுனாமி, புயல், வெள்ளம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஊருக்குள்ள வராம தடுக்கக்கூடிய பண்பு வந்து இந்த சதுப்பு நில காட்டுக்கு இருக்குது. நீரை தூய்மையாக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அந்த மாசுபாடை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம், அதுல நெகிழி மாசுபாடு, அதாவது பாலித்தீன் கவர் யூஸ் பண்றது, அதனால வந்து சுற்றுச்சூழல் வந்து அழியக்கூடிய அபாயம் இருக்குது. அங்க உள்ள விலங்குகள் வந்து நிறைய பாதிக்கப்படுது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல தான் இந்த நெகிழி மாசுபாடு வந்து அதிகமா இருக்குது. இதனால வந்து இந்த அலையாத்தி காடுகள் வந்து அழிகிறது. அடுத்து வந்து அலையாத்தி காடுகள் அழிவதற்கு முக்கியமான காரணம் பருவநிலை மாற்றம். வெப்பநிலை வந்து அதிகமா இருக்கிறது, சில நேரங்கள்ல வந்து மழைப்பொழிவு அதிகமா ஏற்படுறது, இதெல்லாம் வந்து அலையாத்தி காடுகள் வந்து அழிவதற்கு காரணமா இருக்குது. கடலோர வளர்ச்சி, சில நேரங்கள்ல வந்து என்ன செய்வாங்க, நன்னீர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இண்டஸ்ட்ரி வந்து கெட்டுவாங்க, நகரமயமாக்கல், இது எல்லாமே வந்து அந்த சதுப்பு நில காடுகள் வந்து அழிவதற்கு காரணமா இருக்குது. மீன் வளர்ப்பு, அந்த கழிமுகத்து வரத்து பக்கத்துல வந்து மீன் மற்றும் இறால் வளர்ப்பு வந்து அதிகமா பண்ணுவாங்க அந்த பண்ணைகள். அப்படி வளர்க்கும் பொழுது அலையாத்தி காடுகள் அதனால வந்து பாதிக்கப்படுது. மரம் வெட்டுறது, இது எல்லாமே வந்து அலையாத்தி காடுகள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு மெயின் காரணம். அடுத்து இந்த அலையாத்தி காடுகளால ஒரு மெயின் நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பனை வந்து அதிக அளவுல வந்து உட்கிரகிக்கும். இப்ப இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு, வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு காரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு, அதோட அளவு வந்து அதிகரிக்கிறது தான். அந்த அளவுக்கு அதிகமான கார்பனை வந்து இது ஒளிச்சேர்க்கை பண்ணுவதற்காக வந்து உட்கிரகிக்கும். அப்ப வளிமண்டலத்துல உள்ள அதிக அளவால் உள்ள கார்பன் டை ஆக்சைடை வந்து ஒளிச்சேர்க்கையின் போது இந்த சதுப்பு நிலக்காடுகள் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியேற்றுது. அதன் மூலமா சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது, கார்பனையும் வந்து மண்ணில் சேமித்து வைக்குது. இது வந்து சதுப்பு நிலக்காடுகளில் அதிகமாக நடக்குது. இதை வந்து நம்ம கார்பன் உட்கிரகித்தல்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து அலையாத்தி காடுகள் காற்றின் வேகம், புயல் அடிக்குதுன்னா அந்த காற்றோட வேகத்தை வந்து குறைக்கும். நீர் மற்றும் சுனாமி இந்த புயல்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து கட்டுப்படுத்தும். அலையாத்தி காடுகள் இருந்துச்சுன்னா சுனாமியோ இல்லை புயலோ வந்து அதிக அளவில் பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. கிட்டத்தட்ட அலையாத்தி காடுகள் ஆண்டுக்கு 1-2% வந்து அழிந்து கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துல பார்த்தோம்னா 35% இழப்பு வந்து அலையாத்தி காடுகளில் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காலநிலை மாற்றம், மாற்றப்பட்ட பருவநிலை, மழைப்பொழிவு, இது எல்லாமே மனிதனோட செயல்பாடு, நகர்ப்புற அமைப்பு, மீன் வளர்ப்பு, இது எல்லாமே. பிச்சாவரத்தை பொறுத்த மட்டுக்கு நம்ம பார்க்கும் பொழுது கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா, மீன் வளம் ஆகிய எல்லா பொருளாதார வளர்ச்சியும் அதன் மூலமா வளருது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுக்கு. கிட்டத்தட்ட மீன் வள நேரடி பங்களிப்பின் மூலமா 1,65,75,000 ரூபாய் வந்து வருமானம் கிடைக்குது. மேலும் மறைமுக பயன்பாட்டின் மூலமா கிட்டத்தட்ட 336 கோடிக்கு வந்து சேவை வந்து இது செய்யுது. சுந்தரவன காடுகளும் அதே மாதிரி நிறைய முக்கியத்துவம் இருக்குது. அதிக உற்பத்தி திறன் கொண்ட சுற்றுச்சூழல் அமைப்பு அது. இந்த மாதிரி உள்ள அலையாத்தி காடுகளை நம்ம வந்து பாதுகாக்கணும். இந்த அலையாத்தி காடுகளை பாதுகாக்கிறதுக்கு வந்து 2 வகையான தினங்கள் கொண்டாடப்படுது. ஒன்று வந்து சதுப்பு நில தினம்னு சொல்லி பிப்ரவரி 2 கொண்டாடுறாங்க. இந்த 2 எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா இந்த சதுப்பு நில பகுதிகளை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழல் அமைப்பின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி உலக அலையாத்தி காடுகள் தினம்னு சொல்லி ஜூலை 26 கொண்டாடுறாங்க. இதன் மூலமாக வந்து கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த அலையாத்தி காடுகளை வந்து பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத முக்கியத்துவத்தை வந்து மக்களுக்கு வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால. இது போக வந்து அலையாத்தி காடுகள் அழிவதற்கு வந்து பூச்சி தாக்குதல், கால்நடை மேய்ச்சல் இந்த மாதிரி காரணங்களும் இருக்குது. இவ்வளவு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய இந்த அலையாத்தி காடுகளை மனித மற்றும் வன உயிரின சமுதாயத்தை காக்க உதவும் சதுப்பு நில காடுகளை நம் காக்கும் பணியில் அனைவரும் பங்கு பெற வேண்டும். இந்த வாய்ப்பை வழங்கிய புதுகை பண்பலை வானொலிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இது வரைக்கும் வனமும் வாழ்வியலும் நிகழ்ச்சியில சதுப்புநில காடுகளும் பல்லுயிரி பெருக்கமும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தாவரவியல் துறையின் துறை தலைவரான டாக்டர் எம் வைரமுத்து அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.